கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 11 அத்தியாயம். புயல் எழுந்தது. இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று கூப்பிட்டுக் கொண்டு இளைய பிராட்டி பஞ்சவன் மாதேவிக்கும் இன்பவள்ளிக்கும் நடுவே சென்று நின்றாள். இளைய பிராட்டி அப்போது அங்கு வருவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை இளைய பிராட்டி கேட்டிருப்பாள் என்ற ஐயம் அவர்கள் இருவருக்கும் ஏற்படவில்லை. பஞ்சவன் மாதேவியின் கண் எதிரே இளவரசர் அருண்மொழிவர்மர் தாம் நின்றார். இன்பவள்ளி கூறிய இதய ரகசியம் அவள் உடலெங்கும் ரக்கை கட்டி பறந்து புது செய்தியை அறிவித்தது. அவள் அமைதியாகவும் எவ்வித சலனமும் புலப்படுத்தாமல் இருந்தது. வியப்பாகத்தான் இருந்தது. என்ன பேசுவோம் என்று அவளுக்கு புரியவில்லை. இன்பவள்ளியின் மேல் அவளுக்கு பொறாமையோ கோபமோ ஏதும் ஏற்படவில்லை. அவளால் மௌனமாக நிற்கவும் முடியவில்லை. இன்பவள்ளி பாடிய பாடல் அவள் காதில் ரீங்காரமிட்டது. குமரன் வர கூவுவாய் குயிலை என்ற பாட்டிற்குத்தான் எத்துணை சக்தி. அந்த கீதத்தின் ஒளி கேட்டன்றோ இளவரசர் ஓடோடி வந்திருக்கின்றார். பழையாறை மாளிகை நின்று எழுந்த அப்பாட்டொலியை காற்று சுமந்து சென்றிருக்கும். காற்றிலே மிதந்து வரும் இசை கேட்டு பறவை இனங்கள் சுறுசுறுப்படைந்து தாங்களும் குரல் எழுப்பியிருக்கும். அது கேட்டு விழித்த இளவரசர் ஓடோடி வந்திருப்பார். நாமும் பாடினால் என்ன? அந்த பாடலை முழுமையாக அறியும் வரையிலாவது இன்பவழியிடம் சுமூகமாக பேசுவோம் என்று எண்ணிய பஞ்சவன் மாதேவி சற்று கண்ணை மூடிக்கொண்டாள். உலகம் இருண்டு விடவில்லை. கண்ணின் இமை துறையையும் தாண்டி கோடானு கோடி சூரிய பிரகாசம் தெரிந்தது. சுடவில்லை, தன்னின்றிருந்தது. தன்னொளி நடுவே ஒரு முகம், இளவரசர் முகமாகத்தான் இருக்க வேண்டும். குரல் எழுகிறதே, மீண்டும் அக்குரல். இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று பேசுகிறது. பஞ்சவன் மாதேவி கண் திறந்தாள். இளவரசர் வந்தார் என்பது உண்மையா என்று இளைய பிராட்டியாரியை கேட்டுவிடுவோமே என்று பஞ்சவன் மாதேவி நினைத்தாள். நீயும் இங்கேதான் இருக்கின்றாயா? உங்கள் இருவரையும் காண முடியவில்லையே என்று தேடி வந்தேன். இன்று ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக இளைய பிராட்டி பேசினாள். பஞ்சவன் மாதேவி மறுமொழி ஏதும் கூறவில்லை. இளைய பிராட்டியையே சற்று நேரம் இமைக்காமல் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். முன்பு எப்போதோ சிறிய தந்தை பழுவட்டரையர் கூறிய சொற்கள் நினைவுக்கு வந்தன. குடும்பாளூர் பெண் வானதி இளைய பிராட்டியாரின் மனத்தை கவர்ந்து விட்டதால் அருண்மொழியின் அன்புக்கு பாத்திரமானாள். நீயும் தஞ்சை அரண்மனைக்கு சென்றால் இளைய பிராட்டியின் கவனத்தை கவர்ந்து அவளுடைய நன்மதிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு சமயம் சொன்னதும் இப்போதுதான் கூறியது போல் அவள் காதுகளில் ஒலித்தது. வெளிக்கு அமைதி தெரிந்தாலும் உள்ளத்தின் மறுபகுதியில் கொந்தளித்துக் கொண்டிருந்த வேதனையை மறந்து இளைய பிராட்டியை நோக்கி மெல்ல புன்முறுவல் பூத்தாள். பஞ்சவன் மாதேவி வரவேற்றாள். உட்காரக்கூட சொல்லாமல் நிற்க வைத்திருக்கின்றேன் என்று பரபரப்போடு கூறினாள். இளைய பிராட்டி மின்னகை பூத்து, பழையாறைக்கு வந்தால் உட்காரவே தோன்றுவதில்லை என்று கூறிவிட்டு இருவரையும் நோக்கி, உங்களுக்கு இந்த மாளிகையிலே இப்பொழுது கழிந்து விடுகிறது போலிருக்கிறது. மாளிகை தோட்டத்தில் உலாவலாம். அங்கே பூத்து குலுங்கும் மலர்கள் எப்போதும் இன்பமாகவே காலம் கழிக்கின்றன. சிரித்து தென்றலிலே ஆடுகின்றன. வண்டுகள் ரீங்காரமிட்டு மலர்களை சுற்றி வருவதை பார்க்கும் போது நாமும் வண்டுகளாக மாறிவிடலாமா என்று தோன்றுகின்றது என்று கூறி இன்பவள்ளியை கண்ணின் கடை கோணத்தில் வழிய நோக்கினாள். பஞ்சவன் மாதேவி ஏதோ கூற வாயெடுத்தாள். அதற்குள் இளைய பிராட்டி முந்திக் கொண்டு, உனக்கு இன்பவழியின் நட்பு கிடைத்துவிட்டது. அவளுடைய விதவிதமான நடனங்களை இன்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் பொழுதே போவதே தெரியாது. நான் கூட இன்பவழியிடம் நடனம் கற்றுக்கொள்ளலாமா என்று நினைக்கின்றேன் என்றாள். பஞ்சவன் மாதேவி இளைய பிராட்டி கூறியதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு மெல்ல நகைத்தாள். இளவரசர் நேற்று வந்தாரா என்று இளைய பிராட்டியை கேட்க துடித்த பஞ்சவன் மாதேவிக்கு இளைய பிராட்டியின் நகைச்சுவை சற்று துணிவை ஊட்டியது.
ஆமாம் தேவி, இன்பவள்ளியின் நடனம் என்னை மயக்கித்தான் விட்டது. அந்த மயக்கத்திலே நான் இளவரசர் வந்ததை கூட அறியவில்லை. ஆமாம், இளவரசர் மாளிகைக்கு வந்தாரா?
பஞ்சவன் மாதேவி பரபரப்பும் ஆவலும் மிக கேட்டாள். இளைய பிராட்டியின் கண்களிலே குறும்பு தனம் எழுந்தது.
மாளிகையே பேசிக் கொள்கிறது, இளவரசர் வந்ததை இந்த பேதை தான் அறியவில்லை என்று துயரம் மிகுந்த குரலில் கூறினாள்.
இளைய பிராட்டி இன்பவள்ளியை நோக்கி, உனக்கு தெரியுமா இளவரசர் வந்தார் என்பது என்று கேட்டாள்.
எந்த இளவரசர்?
படீரென்று கேட்டுவிட்டால் இன்பவள்ளி ஏன் அப்படி கேட்டாள்? அவளுக்கே தெரியாது அப்படி கேட்டதன் காரணம். வந்தார் என்று சொன்னால் அவள் நேரில் பார்க்காததை கூறியது போன்றாகும். வரவில்லை என்று சொன்னால் இவ்வளவு நேரம் பழுவேட்டரையர் மகளோடு பேசியது கற்பனையாகும். மேலும் அவளுக்கும் எப்படி தெரியும் யார் இளவரசர், யார் அரசர், யார் அரசகுமாரர் என்று? யாராவது ஒவ்வொருவரையும் இன்னார் என்று குறிப்பிட்டு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்களா? முன்பிறவி ஊழ்வினை தொடர்பால் சோழ நாட்டு இளவரசரை அறிந்து கொண்ட செய்தியை அவள் எப்படி குந்தவையிடம் கூறுவாள்? இன்பவள்ளியின் திறமையை இதுவரை குந்தவை எடை போடவில்லை. இன்பவள்ளியின் மன உணர்ச்சியை இதுவரை இளைய பிராட்டி மதிப்பிடவில்லை. இப்போது பதாதி கேசம் வரை ஒரு முறை இன்பவள்ளியை கண்டு அவள் இதயத்தையே மதிப்பிட்டு விட்டாள்.
ஆஹா, இந்த பெண் இவ்வளவு சாமர்த்தியசாலியா என்று வியந்தாள். முல்லைத்தீவு எனும் கடல் கடந்த தீவு சோழ மண்ணை விட வளம் நிறைந்தது போலும் என்று முடிவு செய்தாள். சற்று முன்பு அவள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தோம் என்ற சுவடே தெரியாமல்,
அடடா, உனக்கு இன்னும் தஞ்சை மாளிகையில் இருப்பவர்களை பற்றியே தெரியாதா? பழுவூர் பெண்ணே, இன்பவள்ளிக்கு நீ அறிமுகப்படுத்தக் கூடாதா? அரசு குடும்பத்தாரோடு பழகி இவர்களை இன்னார் என்று அறியாமல் இருப்பது வியப்பாயிருக்கிறது. தஞ்சைக்கு சென்றவுடன் எல்லோரையும் அறிமுகப்படுத்திவிடு. இன்பவள்ளியை யார் என்று யாராவது கேட்டால், நான் கண்டெடுத்தவள், என் அபிமானமிக்கவள் என்று கூறு என்றாள். இன்பவள்ளி வியந்தாள். பஞ்சவன் மாதேவி திடுக்கிட்டாள். நாம் கேட்ட கேள்விக்கு நேரடியாக இளைய பிராட்டி மறுமொழி கூறாமல் வேறு என்னென்னவோ கூறுகின்றாரே என்று அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. இன்பவள்ளி இளைய பிராட்டியின் அபிமானம் பெற்றவள். அப்படியென்றால் நாம் நம்மை இன்னும் தம் அன்புக்குரியவளாக இளைய பிராட்டி எண்ணவில்லையா? வலிமை மிகுந்த குறுநில மன்னரின் மகளான நான் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவில்லையா? நான் அவ்வளவு எளிதில் இளைய பிராட்டியை விட்டுவிட மாட்டேன். அவர்கள் அன்பை பெறாமல் நான் ஒரு பெண்ணாக இந்த நாட்டில் இருந்து என்ன பயன்? இப்படி எண்ணிய பஞ்சவன் மாதேவி இளைய பிராட்டியை மகிழ்விக்க எண்ணி,
தேவி, இன்பவள்ளியும் என் மனத்தை கவர்ந்தவளே. எல்லோரிடமும் நான் அவளை பற்றி உயர்வாகவே கூறுவேன். தேவி, உண்மையாக இளவரசர் பழையாறைக்கு வந்தாரா
என்று குழைவு நிறைந்த குரலில் கேட்டாள். மேலும் அவர்களை சோதனை செய்ய விரும்பாத இளைய பிராட்டியும்,
ஆம், என் இளவள் வந்தான். ஆனால் வந்தவுடனேயே தஞ்சை நின்று அவசர செய்தி வந்தது. வந்த சுவடை மிதித்துக் கொண்டு உடனே திரும்பிவிட்டான். அதற்குள் அந்த செய்தி இங்குள்ளவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இவர்களது திறமைக்காகவே ஒற்றர் படையில் சேர்க்கலாம் போலிருக்கிறதே என்றாள்.
பஞ்சவன் மாதேவியின் உதடு துடித்தது. இளவரசர் வந்த செய்தி இன்பவள்ளிக்கு தெரியும் என்பதை கூற முயன்றாள். சற்று முன்னர் தானே எந்த இளவரசர் என்று கேட்டாள். இளைய பிராட்டியின் அபிமானமிக்க இன்பவள்ளிக்கு இளவரசர் தெரியும் என்பதை இப்போது சொல்லிவிடலாமா? இவள் பாடிய உடனே இளவரசர் பறந்து வந்த செய்தியை சொல்லிவிடுவோமா? அப்படி கூறினால் இளைய பிராட்டிக்கு இன்பவள்ளியின் மீதுள்ள மதிப்பு உடனே சரிந்து விடாதா? சொல்லிவிடுவோம், சொல்லிவிடுவோம். யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. பணிப்பெண் வணங்கினாள். இளைய பிராட்டியை நோக்கி,
தஞ்சையின் என்று பழுவூர் இளவரசிக்கு செய்தி கொண்டு வந்திருக்கின்றான் மாளிகை வீரன் ஒருவன்
என்று கூறினாள். அந்த ஓலையை வாங்கி வருமாறு இளைய பிராட்டி கூறினாள். அரச முத்திரை பதித்து அந்த ஓலையின் மேலே பஞ்சவன் மாதேவி பெயர் கண்டிருந்தது. இளைய பிராட்டி அதை பெற்று பஞ்சவன் மாதேவியிடம் கொடுத்தாள்.
நீங்களே பாருங்கள் தேவி, தாங்கள் பார்த்து எனக்கு தரக்கூடாதா? தாங்கள் அறியக்கூடாத ரகசியமா
என்றாள் பழுவூரார் மகள். இளைய பிராட்டிக்கு பெருமை ஏற்படட்டுமே என்று தான் அப்படி கூறினாள். இளைய பிராட்டி ஓலையை பிரித்து படித்தவுடன் அவள் முகம் மாறியது. கூர்ந்து நோக்கினால் உடலில் லேசான நடுக்கம் புலப்பட்டிருக்கும். அவள் எப்படி அதில் கண்டுள்ள செய்தியை பஞ்சவன் மாதேவியிடம் கூறுவாள்? பழுவேட்டரையர் தன் மகளை காண விரும்புகின்றார். உடனே புறப்பட்டு வரும்படி மன்னர் மதுராந்தகரே திருமுகம் அனுப்பியிருக்கின்றார். இளைய பிராட்டி சற்று யோசித்தாள். ஏதோ முக்கியமான சம்பவம் இந்த ஓலை செய்தியின் பின்னே மறைந்திருக்கிறது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது.
தேவி, என்ன மறைந்திருக்கின்றார்கள்?
இளைய பிராட்டி சற்று மௌனமாக இருந்தால் பிறகு மெல்லிய குரலில்,
உன்னையும் மற்ற எல்லோரையும் உடனே தஞ்சைக்கு புறப்பட்டு வருமாறு எழுதியிருக்கின்றார்கள்.
யாரை எழுதியிருப்பது?
அரசரை எழுதியுள்ளார்.
அரசரா?
ஆம், நாம் எல்லோரும் உடனே புறப்பட ஏற்பாடு செய்வோம். அவசர காரியம் ஏதேனும் இருக்க வேண்டும்.
என்னவென்று ஓலையில் காணவில்லையா?
இளைய பிராட்டி இதற்கு மறுமொழி கூறவில்லை. அப்போது வானதி வந்து கொண்டிருந்தாள்.
வானதி, நாம் எல்லோரும் தஞ்சைக்கு புறப்படுகின்றோம் என்றாள் இளைய பிராட்டி.
என்ன, வந்து சில நாட்களுக்குள்ளேயே மீண்டும் தஞ்சைக்கா?
ஆமா, ஏதோ முக்கிய காரியம்.
அப்படி என்ன?
மன்னரை எழுதியிருக்கின்றார்.
விவரம் கூறலாமே.
பழுவூர் பெண்ணை அழைத்திருக்கின்றார்.
நாம் எல்லாம் ஏன் புறப்பட வேண்டும்?
எல்லோரிடமும் சொல்ல சொல்லித்தான் மன்னர் எழுதியிருக்கின்றார்.
அதனால்
தஞ்சைக்கு சென்றால் என் தம்பியை நான் பார்க்கலாம், அருண்மொழியை காணலாம், நீயும் உன்.
வானதிக்கு அந்த சமயம் இளைய பிராட்டியின் பேச்சை ரசிக்க முடியவில்லை.
தங்கள் உத்தரவை இதுவரை யாராவது மீறியதுண்டா
என்று கூறிய வானதி இளைய பிராட்டியை அழைத்துக் கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட முயன்றாள்.
நாளை பொழுது புலரா முன்னர் நாம் புறப்படுகின்றோம், அதற்கு தக்கபடி ஆயத்தமாகுங்கள் என்று கூறிவிட்டு குந்தவை வானத்தையே அழைத்து கொண்டு சென்றாள்.
உடனே தஞ்சைக்கு திரும்புவது என்றால் உனக்கு சிரமமாக இருக்கும். நீ கோபிக்காவிடில் உன் வயிற்றில் வளரும் இளவரசன் கோபிப்பான் அல்லவா? வானதிக்கு அப்பொழுது வேடிக்கையாக பேச வேண்டும் எனும் மனநிலை இல்லை. எனினும் தன்னுள்ளத்து வேதனையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், இளவரசர் தான் வளருகின்றான் என்று எப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்டாள். பொதுவாக இப்படியெல்லாம் கேட்கும் போது அவள் கள்ளம் கபடம் என்று சிரிப்பாள். இப்பொழுது சிரிக்க முயன்றும் அவளால் இயலவில்லை.
எனக்கு தெரியும்படி வானதி, உன் வயிற்றில் மாபெரும் வீரன் வளருகின்றான். இந்த வம்சத்தின் பெயரை உலகெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய செல்வன் வளருகின்றான் என்று எனக்கு சோதிடம் தெரியும் என்றாள் குந்தவை. வானதி ஏதும் பேசவில்லை, மௌனமாயிருந்தாள்.
இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிருக்கும் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.